நான் இப்போது எங்களுடைய சத்சங்கத்தை எங்களுடைய குருமார்கள் இருவரின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடன் ஆசியுடனும் ஆரம்பிக்கின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி ஸ்வரூப சமாதி அடைந்தனர் உலகம் உலகவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கம் எங்களுடைய பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து இடம்பெறப் போகின்றது. அத்துடன் நாளைய சத்சங்கத்தை பற்றிய தகவலையும் இன்றே தந்திடுகின்றேன். நாளைக்கு முடிந்தளவு இன்றைய சத்சங்கத்தில் இருந்த எல்லோரும் நாளைக்கும் கட்டாயம் வாருங்கள். நாளைக்கு ஒரு முறை எங்களுடைய அன்பர் போன சத்சங்கத்தில் கேட்டதற்காக சைவ சித்தாந்தத்தை பற்றிய ஒரு சுருக்க தகவல்கள் இன்னும் ஒரு 2 அல்லது 3 சத்சங்கங்களில் தொடர்ந்து தரவிருக்கின்றேன். அது நாளை தொடங்குகின்றேன். அதற்காக உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று அனுப்புகின்றேன் என்று அதை எல்லோரும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பாருங்கள். அது மனனம் செய்ய தேவையில்லை. அதை முடிந்தால் வீட்டில் கொப்பி எடுத்து கொள்ளுங்கள். நாளையான் சத்சங்கத்தில் அதை உங்கள் முன்னால் வைத்து கொண்டிருந்தால் நான் சொல்லும் தகவல்களை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். என்றபடியால் உங்களுடைய கைத்தொலைபேசியிலோ அல்லது அதை பிரிண்ட் பண்ணி கையில் ஒரு கொப்பியாகவோ இன்னும் ஒரு 2 அல்லது 3 சத்சங்கங்களுக்கு அதை வைத்து கொண்டால் இந்த சைவ சித்தாந்த கோட்பாடு எப்படி வேலை செய்கின்றது, அதற்கும் கிரியா யோகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நீங்கள் நன்றாக புரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொன்று இந்த சத்சங்கத்தை நான் இப்போது தொடங்குகின்றேன். இது பாபாஜியின் தெய்வீய குரலில் மரணத்தின் மரணம் என்ற 3வது அத்தியாயத்தில் இருக்கும் சில தகவல்களை பகிர்வோம். இப்போது சில நாட்களுக்கு முன்னாக ஒரு அன்பர் கேட்டிருந்தார் சத்சங்கத்தில், ஐயா மரணத்தின் மரணம் என்றால் அதன் கருத்து என்னவென்று. நான் ஒரே சொல்லில் சொல்லிவிட்டேன் அந்த அன்பருக்கு, ஸ்வரூப சமாதி நிலை என்று. ஆனால் அதை எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ எனக்கு தெரியவில்லை. இதனடா மரணத்தின் மரணம் என்றால் ஸ்வரூப சமாதி என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று அதை பற்றிய கேள்வி மீண்டும் வரவில்லை. நான் சொன்னதை அப்படியே எடுத்தீர்களா அல்லது விளக்கம் இல்லாமலே அப்படியே விட்டுவிட்டீர்களா தெரியாது. எங்களுடைய குரு சுவாமிராம் அவர்கள் நான் இந்த கேள்வியை 18 வருடங்களுக்கு முன் அவருடன் கேட்டபோது மரணத்தின் மரணம் அவர் சொன்ன தகவல், மரணத்தின் மரணம் என்று சொல்வது மரணமில்லா பெருவாழ்வு, அதான் ஸ்வரூப சமாதி. நான் சொன்ன விடை சரி அந்த அன்பருக்கு, ஆனால் அது விளக்கத்தை என்று சொல்லுகின்றேன். சிறிய விளக்கம்தான். மரணத்தின் மரணம் என்பது ஏன் மரணமில்லா பெருவாழ்வு ஓ ஸ்வரூப சமாதி என்றால், மரணத்தின் மரணம் எல்லோரும் நீங்கள் கணிதம் படித்திருப்பீர்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வியில். நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஆகவே மரணம் மரணம் என்ற சொல்லு மரணம் என்றால் ஒருதலும் விரும்பாத ஒரு விஷயம். அப்போ மரணம் அதைத் தொடர்ந்து மரணம் என்றால் அது மரணம் இல்லை. அதாவது ஒரு எதிர் சக்தியும் ஒரு எதிர் சக்தியும் சேரும் போது அது நேர் சக்தியாக மாறும் என்பது விதி. ஆகவே மரணத்தின் மரணம் என்பது ஒரு விரும்பாத செயல் இரண்டு முறை அதை சொல்லும்போது அந்த மரணமே உங்களுக்கு வராது என்பதுதான் பாபாஜியின் சூட்சுமமான மரணத்தின் மரணம் என்ற அத்தியாயம். அதில்தான் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது. எங்களுடைய கிரியா யோகத்திற்கு தேவையான பயிற்சிக்கு தேவையான விஷயங்கள் அதில் சிலவற்றை ஏற்கனவே ஆராய்ந்து கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னும் சிலவற்றை இன்று பார்ப்போம். முதலாவதாக பாபாஜி சொல்லுகின்றார், தன்னை உணர்ந்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு பிரம்மம் மட்டுமே உண்மை. அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பாபாஜியை நாங்கள் உணர்ந்து கொண்டு அவர் இருக்கும் கிரியா மையத்தில் அவர் வீற்றிருக்கின்றார். நாங்கள் மையத்தை சுற்றி அவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அவரை நோக்கி அவரிடம் சென்று அடைவதே எங்களுடைய முக்கியமான நோக்கு. அந்த நிலையில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது கடைசியாக எங்களுக்கு பிரம்மம் மட்டும்தான் உண்மை என்ற நிலைக்கு வந்து விடுவோம் அவருக்கு கிட்ட அருகில் செல்லும் போது என்பதுதான் அதன் விளக்கம். அதற்கு பிறகு சொல்லுகின்றார், ஆத்மாவை உணர்ந்தால் நித்திய திருப்தி கிடைக்கும். அதுவும் உண்மைதான். நீங்கள் யார் என்ற கேள்வி கேட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்மாதான் என்ற பதிலை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மனதில் திருப்தி உண்டாகும். எனவே உங்களுக்கு தேடுங்கள் என்கிறார். நித்தியானந்தம் கிடைக்கும், உலகப் பொருள்களில் இன்பம் இல்லை, அது வெறும் கற்பனையே. அதாவது உலகப் பொருளை பற்றியும் சில தகவல் தருகின்றார். உலகப் பொருட்களை நாங்கள் மாயா கோட்பாட்டின் கீழ் அதை நாங்கள் பற்றி கொண்டிருந்தாலும் அந்த பொருட்கள் வெறும் கற்பனையே என்று பாபாஜி கூறுகின்றார். அதை நாங்கள் சைவ சித்தாந்த கோட்பாட்டில் அடுத்த 3 வகுப்புகளில் படிப்போம். புலன் இன்பம் விரும்பிய பொருளை அனுபவித்ததும் நீங்கி போகின்றது. சத்சங்கம் அவசியம். நான் யார் என்று விசாரியுங்கள். ஜபம் செய்யுங்கள். தியானம் செய்யுங்கள். பாபாஜியின் தெய்வீக குரல் படியுங்கள். மௌனம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், வியாழக்கிழமையில் முடிந்தளவு 24 மணி நேரமும் மௌனம் செய்யும்படி பாபாஜி உங்களுக்கு பரிந்துரை செய்கின்றார். ஆகியவற்றை செய்யுங்கள். இந்த அனித்திய உலகில் நித்திய இன்பம் தருவது ஏதும் இல்லை. அதாவது இந்த அழியக்கூடிய உலகத்தில் நித்தியமாக உங்களுக்கு இன்பம் தருவது ஏதும் இல்லை. ஆக இன்பம் தரக்கூடிய ஒன்றை ஒன்று கிரியா யோகா சாதனை. அந்த சாதனையினால் அடுத்தடுத்த பிறப்புகளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மெருகூட்டி கொண்டு போய் இறுதியாக ஆன்ம இடையேற்றம் அடைய முடியும். இவ்வுலக இன்பம் என்பது துன்பத்தில் பிறப்பது. இந்த உலகியலில் இருப்பவர்களுக்கு இன்பம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் திரிகின்றோம். ஆனால் இந்த இன்பம் என்று நாங்கள் சொல்வது துன்பத்திலிருந்து பிறந்தது ஒன்று. அதற்கு உதாரணமாக சொல்லப்போனால் எங்களுக்கு நாங்கள் துன்பத்தில் அல்லல் படுகின்றோம். அந்த துன்பம் நீங்கியவுடன் இன்பமாக மகிழ்கின்றோம். அது உண்மையான இன்பம் அல்ல. ஏனென்றால் அது துன்பத்திலிருந்து நீங்கியதால் உங்களுக்கு வந்த ஒரு மகிழ்ச்சியே தவிர அது இன்பம் அல்ல. அப்போ எது இன்பம் என்று நாங்கள் பல தடவை பார்த்து விட்டோம். இந்த பொருட்களால் கிடைக்கும் இன்பம் இன்பம் அல்ல. நீங்களே உங்களை யார் என்று அறிந்து அந்த நோக்கை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கும் போதுதான் உங்களுக்கு உங்களுடைய இந்த உலகத்தில் கிடைக்கும் சிற்றின்பம் இல்லை இன்பம், அதை விட ஒரு பேரின்பம் இருக்கின்றது. அதில் கிடைக்கும் இன்பம் இந்த சிற்றின்பத்தை விட எத்தனையோ மடங்கு இன்பமானது என்பதை நீங்கள் உணர வேண்டும். கதை கேட்கக்கூடாது, உணர வேண்டும். ஆதலால் தான் நீங்கள் இந்த கிரியா யோகா பயிற்சியை செய்து கொண்டு போகும்போது பாபாஜி உங்களுடன் பயணிப்பதை நீங்கள் உணரும் ஒரு கண உணர்ந்தீர்களாக இருந்தாலும் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு 1 கோடி பணம் வந்து குவிந்தாலும் கிடைக்காது. ஆனால் மனதினால் நீங்கள் நினைக்கலாம், 1 கோடி பணத்தில் நான் சந்தோஷமாக இருக்கலாம் என்று. அந்த பணம் வந்து விழுந்தவுடன் உங்களுக்கு மாயைக்கு அகப்பட்டு அதை விட இருக்கும் நிலையை விட துன்பமான நிலைக்கு போய்விடுவீர்கள். அதற்காக பணம் தேவையில்லை என்றோ மற்றவை தேவையில்லை என்றோ இல்லை, எல்லாம் அளவாக இருக்க வேண்டும். உங்களுடைய உபயோகத்திற்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய அளவு உங்களுக்கு இருந்ததென்றால் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குமே தவிர அளவுக்கு மிஞ்சி கிடைத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் துன்பத்தில் போய்விடும். இந்த பிறப்பு வாழ்க்கை. மேலும் பல பிறப்புகளை நீங்கள் எடுக்கும்போது இந்த பிறப்பில் அந்த வசதியால் நீங்கள் செய்த எல்லா கர்மாக்களும் அடுத்த பிறப்பில் இறைவனால் தரப்படும் போது உங்களுக்கு அடுத்த பிறப்பும் சிக்கலில் தான் முடியும். ஆகவே சிலர் நினைக்கலாம், பணம் வசதிகள் இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அதன் பிறகு நாங்கள் யோகம் செய்யலாம், அதன் பிறகு நாங்கள் சாதனை செய்யலாம் என்று. அவையெல்லாம் அறியாமை என்பதை மறந்து விடாதீர்கள். அதுக்காக பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு சாப்பாட்டை கஷ்டப்பட்டு மற்றவர்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் துன்பப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதுக்காகத்தான் யோகியார் சொல்லி இருக்கின்றார். பாபாஜியின் கோட்பாட்டின்படி 8 மணி நேரம் சேவை, 8 மணி நேரம் ரெஸ்ட், 8 மணி நேரம் சாதனை என்று. ஏன் அந்த 8 மணி நேரத்தை பாபாஜி வேலை நேரம் என்று போட்டிருக்கின்றார் என்றால், உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே அந்த 8 மணி நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மிச்ச 8 மணி நேரத்தை சாதனையிலே போடுங்கள், மிச்ச 8 மணி நேரத்தை உடம்புக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. பெரிய சாதனை பயிற்சி, அதுக்கு நாங்கள் இப்போது கிட்டவும் இல்லை. இருப்பினும் அந்த கோட்பாடு என்னத்துக்கென்றால், நீங்கள் அளவுக்கு மேலே உங்களுக்கு இந்த உலகியலில் மாயையால் என்ன தரப்பட்டாலும், அது உங்களுடைய முயற்சியாக இருக்கலாம், அதிர்ஷ்டமாக இருக்கலாம், அதில் இப்போது தொலைக்காட்சியில் சொல்லப்படும் இலவச இணைப்பு மாதிரி ஒரு துன்பமும் கட்டப்பட்டு வருகின்றது. அது சூட்சும உருவில் வருகின்றது, அது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவது உங்களுக்கு வரும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரும் பணங்களும். கண்ணுக்கு தெரியாமல் வாரது அதனுடன் இலவசமாக இணைக்கப்பட்டிருக்கும் துன்பம். அந்த துன்பங்கள் வரத் துவங்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், விழிப்படைவீர்கள். ஐயோ, உதிலும் பார்க்க நாங்கள் முதலிருந்த சாதாரண நிலையில் இருந்திருந்தால் இந்த துன்பத்தை நாங்கள் அடைய தேவையில்லை என்று. அதை நீங்கள் உணர்வினால்தான் உணர முடியுமே தவிர, இந்த சத்சங்கத்தில் அதை ஒரு கருத்தாக உங்களுக்கு அந்த ஒரு வசனத்தை வைத்து இந்தளவு தூரம் உங்களை கூட்டி சென்று விட்டேன். மீண்டும் நாங்கள் அந்த வசனத்திற்கு வருவோம். இன்பம் என்பது துன்பத்தில் பிறப்பது, அது துன்பத்தின் இன்னொரு வடிவம். உலகியல் உறவிலிருந்து விடுபட்டு தியானத்தில் தொடர்ந்து ஈடுபடுபவன் இடைவிடாத ஆனந்தத்தை பெறுகின்றான். இந்த பிளேஸ் ஓ, அந்த மகிழ்ச்சி ஏற்படுவது அளவோடு இருந்து, அளவோடு செய்பவற்றை செய்து ஆன்மீகத்தில் ஈடுபடுவது தான் உங்களுடைய இன்ப கூடுதலான பேரின்பத்துக்கு போகிற வழியில் இன்பமாக நீங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது பாபாஜியார். தியானம் பயின்று மேற்செல்லும் போது படிகளில் விழுந்தாலும் மீண்டும் ஏறி இலக்கை அடைய வேண்டும். 100 முறை தடக்கி விழலாம், ஆனால் மறுபடியும் எழுந்திருங்கள். மேலும் மேலும் முன்னேறி செல். விசாரத்தை பயில், சிந்தனை செய், தடைகளாக வரும் சம்சாரங்களை எதிர்த்து நில். தியானத்துடன் சண்டை நீளமானது, வாழ்க்கை இறுதி வரையிலும் கூட அது நீடிக்கலாம், தீரனாக இரு என்று பாபாஜி சொல்லுகின்றார். அதாவது உங்களுக்கு நீங்கள் தியானங்கள் செய்யும் போது, நீங்கள் தியானங்கள் செய்யும் போது பல தடைகள் உங்களுடைய தியானத்தை குறுக்கிடலாம். பல தடைகள் உங்களுடைய தியானத்துக்கு குறுக்காக வந்து உங்களுடைய சாதனையை செய்யாமல் நிப்பாட்டலாம். அது பலருக்கும், கூடுதலான எல்லா சாதகர்களுக்கும் ஏற்படும் ஒரு விடயம் துவக்கத்தில். அந்த விடயம் வரும்போது பாபாஜி சொல்லுகின்றார், நீங்கள் படிகளில் ஏறும்போது தடைக்கு விழுவது போல், அவர் படிகளில் ஏறும்போது என்று குறிப்பிடுவது தியானம் செய்வதை, சாதனை செய்வதை. மீண்டும் மீண்டும் தடைக்கு விழுந்தாலும் மேல் நோக்கி ஏறச் சொல்லி அவர் பரிந்துரை செய்கின்றார். அதற்குரிய காரணம் என்னவென்றால், தடைக்கு விழுந்தவுடன் நீங்கள் மனதை விட்டுவிட்டீர்கள் என்றால் மீண்டும் உலகியலுக்குள் போய் சிக்கி உங்களுடைய வாழ்க்கை திரும்பவும் நீங்கள் எல்லா இடமும் புவியீர்ப்பு விசை இல்லாத மாதிரி கிரியா யோகா ஈர்ப்பு சக்தியிலிருந்து வெளியால் வந்து விடுவீர்களாக இருந்தால் நீங்கள் அலைந்து திரிவீர்கள் என்பது நிச்சயம். இந்த தியானத்தில் இன்னொரு நுட்பம் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வகுப்புகளில் படித்திருப்போம், எலாஸ்டிக் லிமிட் என்று, எலாஸ்டிசிட்டிக் லிமிட் என்று படித்திருப்போம். எல்லாத்திற்கும் ஒரு எஜ் ஒன்று இருக்கின்றது. அதாவது உலகியல் வாழ்க்கைக்கும் ஒரு எஜ் ஒன்று இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஆன்மீக முறையில் எங்களை சாதனையில் ஈடேற்றி நாங்கள் ஆன்மா யார் என்றதை அறிந்து இறையை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு நிலையை தாண்டி விட்டவுடன் எங்களுக்கு எல்லாம் ஒன்றே என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். அதை பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றோம். அதே போல் உங்களுடைய தியானத்திலும் என்ன நடக்கின்றது என்றால், உங்களுக்கென்ற ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. உங்களுடைய மனம் அலைப்பாய்வதற்கு முழு நேரமுமே உங்களுடைய மனதை நீங்கள் அலைப்பாய விட முடியாது. அது என்னுடைய அனுபவத்தில் கண்டதொன்று. ஆகவே நீங்கள் தியானம் செய்யும் போது, இப்போ ஒரு 5 நிமிட தியானம், 10 நிமிட தியானம், 15 நிமிட தியானம் என்று செய்யும் போது சில நேரம் அது உங்களுக்கு செட் ஆகாது, அதாவது வயப்பட்டு வராது, நெடுகவும் மனம் வந்து குழப்பிக்கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை சோர்வடைந்து அதை விட்டு விடுவீர்கள். அதுவும் ஒரு மாயை. ஆனால் செய்து பாருங்கள், உங்களுடைய பயிற்சியில் தியானத்தை கூட்டி பாருங்கள். ஒரு நாளைக்கு மனம் அலைந்து கொண்டே இருக்கட்டும், தொடர்ந்து போங்கள், தொடர்ந்து போங்கள், தொடர்ந்து போங்கள். ஒரு அளவு நேரம் முடிந்தவுடன் மனம் சோர்ந்து போய் நீங்கள் தியானத்துக்குள் போய் விடுவீர்கள். அதான் உண்மை. ஆனால் அந்த லிமிட், அந்த வரையறை எங்கு இருக்கின்றது என்பது தெரியாததால், ஒவ்வொரு முறையும் நீங்கள் தியானம் செய்யும் போது நீங்கள் தியானம் செய்யும் நேரத்தை வைத்து 5 நிமிடமா, 10 நிமிடமா, 15 நிமிடமா, 20 நிமிடமா, அந்த 20 நிமிடமும் உங்களுடைய தியானம் குழம்பும் போது அத்துடன் நீங்கள் எழும்பி போய் விடுவீர்கள். ஆனால் அதுக்குப் பிறகுதான் அந்த பேரின்பம் இருக்கென்பதை நீங்கள் அறியாமல் எழும்பி விடுவீர்கள். இருந்து பாருங்கள், ஏனென்றால் மனமும் உங்களை கூடுதலாக அலைக்கழிக்க முடியாது, மனத்திற்கும் ஓய்வு வேண்டும். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்து தியானம் செய்யும் போது ஒரு அளவு தூரத்திற்கு மனம் வந்து உங்களை தொந்தரவு செய்யும். அதற்குப் பிறகு மனம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் நீங்கள் மனதை வென்று விடுவீர்கள். அந்த நேரம் உங்களுக்கு உடல் சோர்வாக இருந்தாலும் நீங்கள் மனதை வெல்லுவீர்கள். அப்படி ஒன்று இருக்கின்றதை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தியானம் சித்திக்கும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் வேண்டும். அந்தளவு நேரத்திற்கு அது எந்த நேரம் உங்களுடைய எலாஸ்டிசிட்டிக் லிமிட் என்று நாங்கள் சயின்ஸில் சொல்லுவோம். அந்த லிமிட்டேஷன் உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு எந்தளவு நேரம், உங்களுடைய உடலுக்கு எந்தளவு நேரம் என்பதை கண்டுபிடிப்பது உங்களுடைய தனிப்பட்ட முறை. எனக்கு அது ஒரு 20 நிமிடமாக இருந்தால் உங்களுக்கு 15 நிமிடமாக இருக்கலாம், அல்லது 35 நிமிடங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்று இருக்கின்றது, அது உண்மை என்றதை ஒரு நாள் 2 நாளாவது அப்படி இருந்து பார்த்து அதை உண்மை என்பதை உங்களுக்கே நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறன்னு சொல்வது, நீங்களே உங்களுக்கு அதை நிச்சயித்து கொள்ளுங்கள், இது உண்மைதான். அதற்கு பிறகு அந்தளவு நேரம் உங்களால் எடுக்க முடியாது என்றால் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை வைத்து பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த உண்மையை அறிந்து விட்டீர்கள் என்றால் இப்படியான சாதனைகளையோ யோகத்தையோ கிரியா யோகத்தின் நுட்பத்தையோ நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். அதற்காகத்தான் பாபாஜி சொல்லுகிறார், நீங்கள் தியானத்தை செய்யும் போது படிகளில் ஏறும் போது 100 முறை தடக்கி விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் ஏறி போங்கள் என்று சொல்வதன் கருத்து அந்த சூட்சும கருத்து தான். அதை அறிந்தவர்கள், அதை போய் பின்பற்றி அதை பிடித்தவர்களுக்கு அது விளங்கும். நிச்சயமாக எங்களுடைய சாதகர்களும் பலர் அதை அறிந்திருப்பார்கள் அல்லது அனுபவித்திருப்பார்கள். தொடர்ந்து அனுபவிக்காட்டியும் பரவாயில்லை, ஒரு முறை அனுபவித்திருப்பார்கள், இருமுறை அனுபவித்திருப்பார்கள். ஆகவே கிரியா யோகா பாதையில் இருந்து தவறி பாபாஜியின் மையத்தை விட்டு விலத்தாது, கிரியா யோகா ஈர்ப்பு மையத்தை விட்டு விலத்தாது. எல்லோரும் சாதனையை தொடர்ந்து செய்யுங்கள். எல்லோரோடும் பாபாஜி தொடர்ந்து செல்கின்றார். அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கும்போது அவரும் உங்களுடன் சேர்ந்து அதற்கு மேலாக சிறு உதவிகளை செய்து உங்களை தன்னை நோக்கி தன்னுடைய ஈர்ப்பு சக்தியில் வச்சிருந்து ஒரு காலத்தில் உங்களை தன்னுடன் இணைத்துக் கொள்வார் என்பதுதான் கிரியா யோகா சாதனை. இனி அடுத்த பந்திக்கு வருவோம். கவலைப்படுவதால் எதையும் சாதிக்க முடியாது. வெற்றிக்கு பெரிய தடைக்கல் கவலை. எனவே கவலையை விட்டு அமைதி கொள்க. அமைதியாக இருக்க பெருமுயற்சி செய்ய வேண்டாம். நமது இயல்பே ஆத்மா அமைதிதான். முல்லை ஒவ்வொன்றாக புடுங்கினால் துயரம் நீங்கும். அருமையான கருத்து. எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய துன்பம், எங்களுடைய வினைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் கவலை. இந்த கவலை வருவது நாங்கள் உலகியலில் கூடுதலாக சார்ந்திருப்பதால். நாங்கள் உலகியலிலிருந்து விலத்தி நாங்கள் என்ன செய்கின்றோம் இந்த உலகத்தில், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் எதை செய்கின்றோம், அந்த செயலால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது, அந்த செயலால் எங்களுடைய வாழ்க்கை மேல் நோக்கி போகின்றதா, அல்லது நாங்கள் அதை மாயையில் இருந்து உருடுகின்றோமோ என்று கிரியா யோகாவின் முதல் கோட்பாடான சாட்சி நிலையிலிருந்து அதை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டு வருவீர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிறிது சிறிதாக சுலபமாக ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போகும்போது, அது என்னவாகவும் இருக்கலாம், குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஆன்மீக பயிற்சிகளாக இருக்கலாம், சாதனைகளாக இருக்கலாம். எது என்றாலும் நீங்கள் செய்யும் போது அந்த நிலையை நீங்கள் செய்து கொண்டு அதையே நீங்கள் சாட்சி நிலையிலிருந்து பார்த்து கொண்டு இரட்டையாக இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அதை செய்வதன் மூலம் உங்களுடைய செயலும் நடைபெறும். அது நல்ல செயலா கூடாத செயலா பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு ஒரு சிறிய சிற்றின்பம் ஓ சிறிய ஆனந்தம் ஏற்படும். என்னுடைய செயல்களை நான் நடத்துகிறேன் என்று அதே நேரம் உங்களுடைய மனச்சாட்சி உங்களுடைய மனம் அதை சாட்சி நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும். அந்த நிகழ்வை நீங்கள் முடித்தவுடன் உங்களுக்கு ரெண்டு நிலைகளும் உங்களுடைய சித்தத்தில் இருக்கும். ஒன்று நீங்கள் செயலால் செய்தது, மற்றது மனச்சாட்சியால் பார்த்தது. அப்போ நீங்கள் அந்த செய்த செயலில் குற்றம் இருந்தால் அதை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். சரியாக இருந்தால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம் அடுத்த முறை. அப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் வாழ்க்கையில் வாழும் ஒவ்வொரு நிகழ்வையும் சாட்சி நிலையிலிருந்து பார்த்து செய்வது சரியா பிழையா என்பது பிரச்சனை இல்லை. செய்து முடியட்டும். சாட்சி நிலையிலிருந்து அதை உற்று நோக்கும் போது செய்து முடிந்தால் கூட அது என்ன நிலை என்று புரிந்துவிட்டால் தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். நல்லது இருந்தால் பாபாஜியிடம் அதை பொறுப்பு கொடுத்து மூவ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்தும் கூட பயணத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது உங்களுக்கு மிகவும் உங்களுடைய சாதனைக்கு உதவி செய்யும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கவலையை விடுங்கள். கவலை என்பதெல்லாம் நீங்கள் உலகில் இருக்கும் விஷயங்களில் ஈடுபடுவதால் தான் உங்களுக்கு அந்த கவலை வருகின்றது. அந்த கவலை ஒரு நேரம் தீர்ந்தவுடன் இன்பப்படுகின்றீர்கள். ஆகவே அந்த இன்பப்படும் நேரம் நீங்கள் அந்த கவலையிலிருந்து இன்பத்துக்கு வரும் நேரம் நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்கும்போது, அட நான் தேவையில்லாமல் இதுக்கு கவலைப்பட்டேனே, அது நடக்கிறது நடந்துதான் முடிஞ்சிருக்கு, ஆனால் அந்த முடிவில் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகவே நான் முதல் கவலைப்பட்டதற்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? உங்களுடைய மறுமொழி இல்லை. ஏனென்றால் நடப்பது நடக்கின்றது, நடக்கப் போவது நடக்கப் போவது. ஆகவே நடந்தது துன்பம், நடக்கப் போவது இன்பம், ரெண்டும் சொல்லப்பட்ட விஷயம். அதை நீங்கள் அந்த கவலை இடத்திலிருந்து கவலைப்படுவதால் அந்த கவலை உங்களை விட்டு போக மாட்டாது. அதே நேரம் அந்த கவலையிலிருந்து தப்பின பிறகு வரும் இன்பம் உங்களுக்கு வராமல் போகவும் மாட்டாது. ரெண்டும் நடக்கத்தான் போகின்றது. அப்போ இப்படியானவற்றை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் சாட்சி நிலையிலிருந்து பார்த்தால்தான் ஒவ்வொரு சின்ன விடயங்களிலும் நீங்கள் செய்து முடித்த பிறகு நீங்கள் அதை உணருவீர்கள். உணர்ந்த பிறகு அதிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட்டு கொண்டு வரும்போது இந்த உலகியலில் இருக்கும் பற்று உங்களுக்கு குறையும். சாதனைக்கு அது மிகவும் உதவும். சாதனை கூடும். நீங்கள் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி பயணம் செய்வது, பாபாஜியுடன் சேர்ந்து பயணம் செய்வது உங்களுக்கு நன்றாக அமையும். அடுத்ததாக அடுத்த பொருளை பார்ப்போம். பாபாஜி சொன்னதை, அழியாத ஆனந்தத்தின் குழந்தைகளே, உலகில் இருட்டை போக்க ஒரு வழி உள்ளது. ஆன்மாவாகிய உண்மை மறைக்கப்பட்டுள்ளது. கற்பனை நிழலாம் உலகம் பொய்யானது. ஆத்மா மட்டுமே உண்மையானது. உள் இயல்பு சச்சிதானந்தம். ஆன்மா மட்டுமே உண்டு, வேறு ஏதும் இல்லை. இது நீங்களாக உங்களுடைய உடலில் உங்களுடைய மனத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அதுக்குத்தான் ஆத்ம விசாரம். நான் யார், சாட்சி நிலை, என்ன செய்கின்றேன். இந்த டூல்ஸ் என்று சொல்லுவோம், இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தி, கிரியா யோகா முறைகளை சிறிது சிறிதாக பயன்படுத்தி இந்த உள் விஷயங்களை நீங்கள் சத்சங்கம் மூலம் அதை ஒத்துக்கொண்டாலும் உங்களுடைய உடலில் உங்களுடைய மனதில் உங்களுடைய செயலில் என்ன நடைபெறுகின்றது என்பதை கண்டுபிடித்து அதை கண்டுபிடித்தவுடன் உங்களுடைய சாதனை பாதை மேலும் மேலும் நன்றாக உற்சாகமாக போகும் நிலைக்கு வரும். அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று பாபாஜி அதை உங்களுக்கு சொல்லுகின்றார். அடுத்ததாக சொல்லுகின்றார், நான் எல்லையற்ற முழுமையான பரம்பொருள். உலகம் முழுதும் பரந்து விரிந்திருக்கின்றேன். நான் என்றும் இருக்கும் நித்திய வஸ்து. பிறப்பும் இறப்பும் அற்றவன் நான். அதான் மரணத்தின் மரணம், ரைட்? அதாவது உங்களுடைய சாதனை மூலம் பாபாஜியின் நிலையான மரணத்தின் மரணம் என்று சொல்லப்படும் சொரூப சமாதியை நீங்கள் அடைவீர்களாக இருந்தால் உங்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. உங்களுக்கு என்று நான் இங்கு சொல்வது உங்களுடைய ஆன்மாக்கு. என்னால் முடிந்த அளவு கருத்துக்களை பாபாஜியின் அருளுடன் நான் இந்த புத்தகத்தில் வாசித்து வாசித்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகின்றேன். ஆனால் இந்த கருத்து எல்லாவற்றிற்கும் முழு முழு காரணம் அவங்களுடைய சத்குரு பாபாஜி. அதை அவர் சொல்ல சொல்ல எழுதிய எங்களுடைய குருமார்கள் நீலகண்டன் அவர்களும் யோகியார் அவர்களும். நானாக ஒரு கருவியாக இருந்து என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற அளவு உங்களுடைய சாதனையை தூண்டுவதற்காக பாபாஜியின் அருளை வேண்டி இந்த சத்சங்கத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். மறந்து விடாதீர்கள். நான் கற்றது சிறிது, கல்லாதது கடல் அளவு. ஆகவே உங்களுக்கு இதில் கிடைக்கும் தகவல்களை முடிந்தளவு எடுத்துக்கொள்ளுங்கள். என்னால் தரக்கூடிய தகவல்களை பாபாஜியின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக, தெய்வீக நெருப்பு நமக்குள் இருக்கின்றது. அது ஒளிர தெய்வீக மின்பொறி தேவை. இது சாதாரண சாதகர்களுக்குரிய வசனம். ஏனென்றால் சாதாரண சாதகர்கள் அந்த தெய்வீக நெருப்பு என்பது அவர்களுடைய வாழ்வில் கிடைக்காவிட்டால், இந்த பிறப்பில் அவர்கள் இப்படியான யோகத்துக்குள்ளோ அல்லது இப்படியான ஆன்மீகத்துக்குள்ளோ எந்த நேரமும் வர முடியாது. ஏனென்றால் இதை ஒரு ஸ்பார்க் என்று சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் கன பேருக்கு ஏற்படாதபடியால் தான் 100-க்கு 90% உலக மக்கள் இந்த ஆன்மீகத்திலேயோ யோகத்திலேயோ இல்லாதிருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம், அவர்களுக்கு அந்த ஆன்மீக பொறி என்று சொல்லப்படும் அல்லது யோக பொறி என்று சொல்லலாம், அந்த ஸ்பார்க் கிடைக்கவில்லை. ஆதலால் தான் பாரதியாருடைய பாட்டொன்று ஞாபகம் வருகின்றது, அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று ஒரு வசனம் பாவிக்கின்றார் அவருடைய பாட்டில். அதற்குரிய காரணம் என்னென்றால், அந்த பாட்டை பாடி பாடி அவர் தெருவில் கூத்து போடுகின்றாராம். அதாவது திடீரென்று அவருக்கு ஒரு ஸ்பார்க், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் கொண்டு வந்துட்டு விட்டது. அதால் அவருடைய அறிவு திடீரென்று தெளிந்து விட்டது. அவர் அதை சந்தோஷமாக பாடி கூத்தாடுகின்றார். ஆகவே இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் என்று சொல்லப்படும் பொறி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லோருக்கும். சிலருக்கு பிறந்த உடனேயே கிடைக்கும், சிலருக்கு வளர்ந்து கொண்டு போகும்போது கிடைக்கும், சிலருக்கு இறக்கும் போது கிடைக்கும். ஆனால் அது கிடைப்பது முக்கியமல்ல. அது கிடைத்தவுடன் அப்படியொன்று கிடைத்து விட்டது என்று அதை விட்டு விடாது. அது கிடைத்ததை தொடர்ந்து பயிற்சி செய்து மேல் நோக்கி வருவது தான் முக்கியம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த ஆன்மீக பொறியோ அல்லது யோக பொறியோ அல்லது எதென்றாலும் எல்லா ஆன்மா மனித புறப்படுத்திருக்கும் ஆன்மாக்களுக்கும் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் கிடைக்கின்றது. அதை பொறியென்று அறியாமல் உலக மாயையில் இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்நாளை முடித்து இறந்து போவார்கள் பலர். அதான் 90%. ஆனால் மித்த அந்த 10% சிலருக்கு அந்த பொறி கிடைக்கின்றது. அவர்கள் அதை பிடித்து விட்டார்கள். இப்படி ஒன்று உண்மைதான். இதில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று. ஆனால் பயணித்து கொண்டிருக்கும் போது இப்படியான கஷ்டங்கள், இதில் ஒரு ஒன்றும் எங்களுக்கு எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே ஒரு சக்தியும், இதிலிருந்து மேற்கொள்ளும் பார்க்க உலகியலில் இருந்து மற்றவர்களைப் போல குடித்து உணவருந்தி உலகியல் இன்பங்களில் ஈடுபட்டு இறந்து போகின்றார்கள். ஆகவே ஒருவரும் கடவுளையோ அல்லது குருமார்களையோ தங்களுக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கவில்லையே என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆனால் கிடைப்பதை உணரும் நிலையில் அவர்கள் இல்லாதது அவர்களுடைய பழைய பிறப்பில் அவர்கள் செய்த ஆன்மீக பயிற்சிகள் யோக பயிற்சிகளை பொறுத்தது. இருப்பினும் அந்த பொறி உணர்வை எல்லோருக்கும் கடவுள் கொடுக்கின்றார். பாரபட்சம் இல்லாது அதை அறிந்து அதை பிடித்து அதை பின்பற்றி அதில் வளர்ந்து கொண்டு வரும்போது எல்லா விடயங்களையும் அறிந்து அதில் மேல் நோக்கி வர வேண்டும். அந்த பொறிதான் எங்களுடைய சாதகர் எல்லோருக்கும் கிடைத்த சத்குரு பாபாஜியின் பொறி, கிரியா யோகம். ஆகவே உங்களுக்கு அது கிடைத்து விட்டது, கையில் இருக்கின்றது. அதை தவற விடாது தொடர்ந்து சாதனை செய்து உங்களுடைய சாதனை மூலம் உங்களுடைய இன்பத்தை பெருக்கி சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு சென்று உங்களுடைய சாதனை மூலம் குடும்பத்திலிருந்து மகிழ்ச்சியாக வாழ்வை நடத்தி இந்த உலகிய மாயையிலும் சிறிய அளவு நீங்கள் சஞ்சரித்து மேல் நோக்கி வந்து உங்களுடைய ஆத்ம சாதனையை முன்னேற வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கப் போகின்றேன். இந்த சத்சங்கம் முடியும் முதல் இன்று நாங்கள் 32 நாட்கள் எங்களுடைய சாதனையை செய்து முடித்து விட்டோம். யோக சாதனை, பிரம்மமுகூர்த்த சாதனை 32 நாட்கள் முடிந்துவிட்டது. நான் துவக்கத்திலேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் இந்த சாதனையை 8 8 ஆக வகுப்போம் என்று. ஏனென்றால் உலகத்தில் பல விடயங்கள் 8 ஆக வகுக்கப்பட்டிருக்கின்றது. அட்டமா சித்தி, யோக சாதனை 48 நாட்கள் 8ஆக வகுத்து செய்யலாம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையும் 8 8 ஆகவே வகுக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை நிலைகள் அதைவிட இன்னும் சிறிய காலத்தில் நீங்கள் என்னிடமிருந்து கேட்கப் போகும் மணிவாசகரின் திருவாசகம் என்னும் தேனில் வரும் சிவபுராணம் நாங்கள் படிக்கின்றோம். அந்த சிவபுராணத்தையும் 8ஆக மணிவாசகர் பிரித்திருக்கின்றார் என்ற உண்மை இன்று காலையில் எனக்கு கிடைத்தது. அதை பற்றியும் அந்த சத்சங்கத்திற்கு வரும்போது நாங்கள் ஆராய்வோம். அப்படி எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் 8 8 ஆக எங்களுடைய வாழ்க்கையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 8 என்பது ஆன்மீகத்துக்குரிய ஒரு இலக்கம் என்ற அளவில் நாங்கள் இன்று 32வது நாட்களை 4 தரம் 8ஐ முடித்து விட்டோம். இன்னும் 2 தரம் 8 இருக்கின்றது. ஆகவே இந்த 32வது நாள் நாங்கள் சாதனையை முடித்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய வழமை போல் அகஸ்திய ஞானத்தில் இருக்கும் 11 பாடல்களை நான் பாடப்போகின்றேன். எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு இந்த பாடலை உங்களுடைய காதுகளால் மாத்திரம் உள்வாங்கி காதென்ற பொறியால் மனதில் உங்களுடைய ஆன்மீக சிந்தனையை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பாடலை இப்போது தொடங்குகின்றேன். கற்பமென வெகு தூரம் போக வேண்டா, கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டா, சர்ப்பமென நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையிலேறி நிற்பமென்று மனமுறுத்து மனதில் நின்று நிசமான கருநெல்லி சாறைக்கானு சொற்பமென்று விட்டு விட்டால் அலைந்து போவாய், துரியமென்ற பரபரத்தில் சென்று கூடே கூடப்பா துரியமென்ற வாழை வீடு கூரறிய நாதர் மகேஸ்வரிய என்பார் நாடப்பா அவள் தனையே பூசை பண்ணு நந்தி சொல்லும் சிங்காரத் தோன்றும் தோன்றும் ஊடப்பா சிகரவரை எல்லாம் தோன்றும் உமையென்ற அமிர்த வெள்ளம் ஊறலாகும் தேடப்பா இத்தோடு காரியமாகும் செகத்திலே இது வல்லவோ சித்தியாமே ஆமென்ற பூரணன் சுழு முனையிற்பாராய் அழகான விந்து நிலை சந்திரன் நிற்பார் ஓமென்ற ரீங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லென்ற வீட்டிற்கானும் வாமென்ற அவன் பாதம் பூசை பண்ணு மற்றொன்றும் பூசை அல்ல மகனே சொன்னேன் பாமென்ற பாமனலோ முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும் பதியில் நிற்கும் அச்சரந்தான் அகரமாகும் நாடுகின்ற பரமனதோரங்காரமாகும் நலம் பெரிய பசுதானே உகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும் நின்றதோர் இடகலையே நாதவிந்தாம் ஓடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஒளியான அரியெழுத்தை ஊனிப்பாரே ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே ஆணியாம் நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய வெளுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏணியாய் இருக்குமடா அஞ்சு வீடே ஏகாந்தமாகியவை தெழுத்தை பாரு தோணி போட் காணுமடா அந்த வீடு சொல்லாதே ஒருவருக்கும் துறந்துட்டேனே துறந்துட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார் துயரமாய் நடுநிலைமை யூனிப்பாரே அரைந்தெட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார் அப்பல்லவோ வரை தாங்கும் தாரை காணும் உறைந்திட்ட ஐவருந்தான் நடனம் காணும் ஒளி வழியும் சிலம்பொழியும் ஒன்றாய் காணும் நிறைந்திட்ட பூரணமும் இதுதான் அப்பா நிசமான பூரொளிதான் நினைத்து பாரே காணுகின்ற சும்மா நீ பார்க்கையிலே மனதை அப்பா சுழுமுனையில் லோட்டியங்கள் காலை பாராய் அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய் அப்பல்லவோ காய சக்தி யோக சக்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனமாய் சுழுமுனையில் மனதை ஊன்று நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னேன் அப்பா நாதர்களில் இதை யாரும் பாடற் காணே காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்று கனலொழிப்பி கண்ணிலே கடுப்பு தோன்றும் பூணுகின்ற இடைகளையில் பம்பரம் போலாடும் பொல்லாத தேகம் ஒன்றில் உருகி போகும் ஆணவங்கள் ஆனதெல்லாம் அழிந்து போகும் அத்துவித துரியாட்ட மாடி நிற்கும் ஓனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும் ஓங்கார கம்பம் என்ற உணர்வு தானே உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடியங்கே தலையெழுத்து நின்று எழுத்தே அணுவென்றால் மெனையாகும் சிவனே யூச்சி அகரம் என்ன பது பதியும் என சுச்சுமமாகும் கணுவென்ன விற்புருவ அமர்ந்த வீதி கைலாயம் என்றதென்ன பரத்தின் வீடு துணுவன்ற சூரியனின் நெருப்பைக் கண்டு தூணன்ற புடரியிலே தூங்கு தூங்கே மூவழுத்தும் ஈரழுத்தும் ஆகி நின்ற மூலம் அதை அறிந்து போன் குருவுமாகும் ஓரொழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வதுவே கண்டறிந்தோ நானே ஆசான் யாவருக்கும் தெரியாதே அறிந்தோமன்று அவரவர் சொல்வார்கள் அறியா மூடர் தேவரோடு மாலையனன் தேடிக் காணார் திருநடனங் காண முத்தி சித்தியாமே ஈரழுத்தும் ஊரழுத்தும் ஆகியாங்கே இயங்கி நிற்கும் அசையப்பா மூலத்துள்ளே வேரழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டு கொண்டு வித்திலே முளைத்தெழுத்து விளங்கி நிற்கும் சீரழுத்து யூனினல்ல வாசியேறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்துள் சாரழுத்தின் உட்பொருளாம் பெறத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமந்தானே ஏகமெனு மோரழுத்தில் பயண பார்த்தே எடுத்துரைத்து இவ்வுலகில் ஒருவருமில்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்துமென்பர் மௌனத்தை அவனே நீயும் வேகாக்கால் சாகாத்தலை விரைந்து கேளாய் விடுதன்னை உணிப்பவரே ஆசனாகும் தேகமதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே குருவாக உமையாக எனக்கு தந்த கூறறிய ஞானம் அது பத்தின் மூன்று பொருளாகச் சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருள் அறிந்தோர் பூரணமும் பொருந்திக்கானே அருளாக இந்நூலை பறித்த பெயர்கள் அருணரகிற் பிரசஸ் பிசா சென்று அடைந்து வாழ்வார் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பெயர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே ஓம் அகஸ்தீசாய நமோ. இத்துடன் இந்த சத்சங்கத்தை முடித்து நாங்கள் கேள்வி பதில்களுக்கு பாபாஜியின் உதவியுடன் விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.